உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 2:13 13-22. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரை, அங்கு உட்கார்ந்திருந்து நாணயம் விற்போரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேஜைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் உமக்கு செய்ய உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகளாயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையான புனித லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. ஏன் திருச்சபை இந்த ஆலய நேர்ந்தளிப்புக்கு மிக முக்கியத்துவமாக திருவிழாவாக கொண்டாடுகிறது என்றால், இது உலகில் உள்ள எல்லா அனைத்து தேவாலயங்களின் தலைமை மற்றும் தாய் தேவாலயமாக விளங்குகிறது. வரலாற்றில் எல்லா ஆலயங்களும் நேர்ந்தளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆலயங்களும் புதிதாக கட்டி முடித்தவுடன் அல்லது அந்த ஆலயத்தை புதுப்பித்த பிறகு அந்த ஆலயம் நேர்ந்தளிக்கப்படக்கூடிய விழாவை திருச்சபை நமக்கு கொண்டாடுகிறது. எல்லா ஆலயங்களும் நேர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த ஆலயங்களிலே நேர்ந்தளிக்கப்படக்கூடிய அந்த விழா ஒரு சிறப்பான விழாவாக திருச்சபையிலே கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இந்த லாத்தரன் பேராலய பெருவிழாவை, இந்த நேர்ந்தளிப்பு விழாவை திருச்சபையில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. காரணம், இந்த நேர்ந்தளிப்பு, இந்த லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு என்பது திருச்சபையின் இந்த ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு மட்டுமல்ல, மாறாக உலகில் உள்ள எல்லா ஆலயங்களின் தாய் ஆலயமாக இது இருப்பதால் திருச்சபை மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. இது ரோமையில் உள்ள மிக பழமையான ஆலயங்களில் முதன்மை தேவாலயமாகும். இது ரோம் நகர ஆயரும் திருச்சபையின் தலைவருமான திருத்தந்தையின் கத்தீட்ரலாக இது கருதப்படுகின்றது. நாம் சிறப்பாக பல நேரங்களில் நாம் நினைப்போம், புனித பேதுரு பசிலிக்கா என்று சொல்லப்படக்கூடிய ரோமையில் உள்ள புனித பேதுரு பசிலிக்கா தான் திருத்தந்தையினுடைய கத்தீட்ரல் என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் திருத்தந்தை அந்த செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் இருந்தாலும் இந்த லாத்தரன் பேராலயம்தான் திருத்தந்தையினுடைய தலைமை பீடமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை, லத்தரன் ஆலயத்தை மதர் சர்ச், அதாவது தாய் தேவாலயம் என்று சொல்வார்கள். காரணம், எல்லா ஆலயங்களுக்கும் இது தாய் ஆலயமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் முக்கியமான பணி என்னவென்றால், இந்த ஆலயம் நம்மை திருத்தந்தையோடும் திருச்சபையோடும் உலகில் உள்ள பிற மாவட்டங்களையும் உலகில் உள்ள பிற மாவட்ட ஆயர்கள் அனைவரையும் அதிலுள்ள பங்குகளையும் இந்த ஆலயம் ஒன்றிணைக்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. ஒற்றுமையை நமக்கு காட்டக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது. பேராலயத்தின் முகப்பிலே, இந்த லாத்திரன் பேராலயத்தின் முகப்பிலே லத்தீன் மொழியிலே இவ்வாறு ஒரு கல்வெட்டு உண்டு. அந்த கல்வெட்டிலே சாக்ரோசாந்தா லாத்திரனிஸ் எக்லெசியா ஓமினும் உர்பிஸ் எத் ஓர்பிஸ் ஏ எக்லசாரியும் மாதர் எத் காபூத் என்று எழுதியுள்ளது. அதாவது திருச்சபையின் உலகில் மற்றும் அனைத்து ஆலயங்களில் உலகில் உள்ள அனைத்து தேவாலயங்களின் தாய் மற்றும் முதன்மையான ஆலயம் என்று சொல்லி தொடக்க கால திருச்சபையிலேயே இந்த ஆலயத்திற்கு பெயர் உண்டு. திருச்சபையிலே பல்வேறு விதமான இந்த ஆலயத்திற்கான முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். பேதுரு ஆலயம் உண்டு. பல்வேறு விதமான திருத்தந்தையின் இருப்பிடமாக இருக்கிறது அந்த பேதுரு ஆலயம். ஆனாலும் அவர் திருத்தந்தை அந்த பேதுரு ஆலயத்தின் அருகில் இருந்தாலும் கூட, வத்திக்கானுக்குள் இருந்தாலும் கூட, இந்த லாத்திரன் பேராலயம் வத்திக்கானுக்குள் உள்ளே இல்லாமல் வெளியே இருந்தாலும் திருச்சபை இந்த ஆலயத்திற்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஏன் இதை இன்றும் தாய் திருச்சபை தாய் ஆலயமாக கருதி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிற போது இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய வரலாற்று பின்னணி என்று சொல்கிற போது, தொடக்க காலத்திலே கிறிஸ்தவம் மிகவும் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்கள் பலர் மறைசாட்சிகளாக இறந்து கொண்டிருந்தார்கள். காரணம், அரசாங்கம், ரோமைய அரசாங்கம் கிறிஸ்தவத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது. கிபி 313 ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்கின்ற ஒரு அரசன் கிறிஸ்தவ மதத்திற்கு எடிட் ஆஃப் மிலான் என்கின்ற ஒரு ஏட்டின் வழியாக கிறிஸ்தவத்தை அரச மதமாக மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி அரச மதமாக மாற்றிய பிறகு இந்த ஏட்டின் வழியாக கிறிஸ்தவத்தை வெளிப்படையாக மக்கள் கொண்டாடலாம் என்கின்ற ஒரு அறிக்கையையும் அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது இந்த மக்களுக்கும் அரசாங்கத்திற்குமான ஒரு தொடர்பு கிறிஸ்தவத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு வருகிறது. அப்போது கான்ஸ்டன்டைன் திருத்தந்தை எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவருக்கான ஒரு தன்னுடைய ஒரு அரண்மனையை, ரோமில் உள்ள ஒரு அரண்மனையை திருத்தந்தைக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி கொடுத்தால் இடம்தான் இந்த லாத்திரன் பேராலயம். இந்த பேராலயம் லாத்திரனி என்கின்ற குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமான அரண்மனை. இந்த அரண்மனை கான்ஸ்டன்டைனுக்கு திருமணத்தின் போது வரதட்சணையாக கிடைத்த ஒரு அரண்மனை. இந்த அரண்மனையை இவன் திருத்தந்தை இடத்திலே கொடுத்து திருத்தந்தையின் வாழும் இடமாக மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். கிபி 4 ஆண்டு இந்த ஆலயம் திருத்தந்தையின் இருப்பிடமாக மாறுகிறது. திருத்தந்தையின் இருப்பிடமாக மாறிய பிறகு இந்த ஆலயத்தை கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆலயமாக மாற்றுகிறார்கள். கடவுளுக்கென்று முதல் முதலில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமும் இந்த ஆலயமாக தான் இருக்கிறது. கடவுளுக்கென்று அர்ப்பணித்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் தான் திருத்தந்தை வாழக்கூடியவராக இருந்தார். வாழ்ந்து பல்வேறு விதமான எக்குமினிக்கல் கவுன்சில்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான சங்கங்களை இந்த ஆலயங்களிலே 13-14 வரை இந்த ஆலயங்கள் நடத்திய வரலாறும் இந்த ஆலயத்திற்கு உண்டு. அது மட்டுமல்ல, திருச்சபையிலே பல்வேறு விதமான முடிவுகளும் இந்த ஆலயத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. பிறகு திருச்சபையிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. பல்வேறு விதமான மாற்றங்களிலே திருத்தந்தையர்களுக்கும் அரசர்களுக்குமான பிரச்சனையிலே திருத்தந்தை பல்வேறு இடங்களுக்கு சென்று வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி அவர் ரோமையிலிருந்தும் அவிஞ்ஞோனிலிருந்தும் மற்றும் பிற இடங்களுக்கு சென்று அவர் வாழ்ந்து பிறகுதான் இந்த செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா என்று சொல்லக்கூடிய இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. அதை தொடர்ந்து தான் இந்த பீட்டர்ஸ் பசிலிக்காவிலே இந்த திருத்தந்தையானவர் வாழக்கூடியவராக இருக்கிறார். இந்த லாத்திரன் பசிலிக்காவை நாம் பற்றி பார்க்கிற போது, இது 1000 ஆண்டுகள் திருத்தந்தையினுடைய ஒரு இல்லமாக இருந்தது என்றாலும் பல்வேறு விதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த ஆலயம் இடிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. கிபி 896 இந்த ஆலயம் பூகம்பம் காரணமாக பல்வேறு விதமான இடிபாடுகளுக்கு ஏற்படுகிறது. அதை புதுப்பிக்கிறார்கள். புதுப்பித்து செயின்ட் ஜான் த பேப்டிஸ்ட், அதாவது திருமுழுக்கு யோவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மீண்டும் 13 நூற்றாண்டிலே பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகக்கூடியதாக இருக்கிறது. நெருப்பு ஏற்பட்டு அந்த ஆலயம் இடிந்து போடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. மீண்டும் புதுப்பிக்கிறார்கள். புதுப்பித்து இந்த ஆலயத்தை யோவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். திருத்தூதர் யோவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 15ஆம் நூற்றாண்டில்தான் இந்த இரண்டு இந்த திருமுழுக்கு யோவான், திருத்தூதரான யோவான், இவர்கள் இரண்டரையும் சேர்த்து செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல் என்று சொல்லி, ஜான்ஸ் லேத்தரன் கத்தீட்ரல் என்று சொல்லி இந்த ஆலயத்திற்கு பெயர் வைக்கிறார்கள். இந்த செயின்ட் ஜான் கத்தீட்ரல், லேத்தரன் கத்தீட்ரல் என்று சொல்லி திருத்தந்தையால் இந்த ஆலயம் போற்றப்படுகிற போது, இந்த ஆலயத்திலிருந்து பல்வேறு விதமான சங்கங்கள் நடைபெற்று பல்வேறு விதமான முடிவுகளும் திருச்சபைக்கு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பாரம்பரியத்தை நாம் மறக்கக்கூடாது என்பதற்காக தான் திருச்சபை இன்று வரை இந்த திருச்சபை இந்த லாத்திரன் ஆலயத்தை தாய் ஆலயமாக கொண்டு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலயம் புனித பேதுரு திருப்பலியாற்றிய பீடமும் பிரதான பீடமும், இயேசுவின் இரா உணவில் பயன்படுத்திய இறுதி பீடத்தினுடைய ஒரு பகுதியும் இந்த ஆலயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயம் நமக்கு தாய் ஆலயமாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை இன்று தாய் திருச்சபை நமக்கு உணர்த்துகிறது. ஏன் திருச்சபை இந்த லாத்திரன் பேராலய விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறது என்றால், அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு நமக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஒற்றுமையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருச்சபையிலே நாம் திருத்தந்தையோடு இணைந்திருக்கிறோம். திருத்தந்தையின் தூதர்களாக இருந்து நமக்கு ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. திருத்தந்தையின் மீதும் அன்பையும் மரியாதையையும் நாம் காட்டும் விதமாக தான் இந்த லாத்திரன் பேராலய பெருவிழாவை நாம் எல்லா இடங்களிலும் கொண்டாடக்கூடியவராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஒன்றுபட்டுள்ளோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலயம் நாம் ஒவ்வொருவரையும் இணைக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. அதை தான் 1 கொரிந்தியர் 12:12-13 நாம் வாசிக்கின்றோம். உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல, உடலின் உறுப்புக்கள் பலவாகினும் உடல் ஒன்றாயிருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூவியாவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றுள்ளோம் என்று சொல்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒரே உடலாயிருக்கிறோம் என்பதை இந்த ஆலய நேர்ந்தளிப்பு விழா நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருத்தந்தையிடமிருந்தும் அந்த தூதர்களிடமிருந்தும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த படிப்பினைகளை நாம் நம்முடைய திருச்சபையின் அடிப்படை விசுவாசத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:27 நாம் வாசிக்கிறோம், நான் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் என்று சொல்கிறது. நாம் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறோம். அந்த உடலை நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையோடு இணைந்த ஒரு செயல்பாட்டை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையோடு இணைந்த ஒரு ஒற்றுமையான வாழ்வை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த விழா நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய தலைவர் இயேசுவின் திருத்தூதர்களுடைய பிரதிநிதிகளாக இருந்து செயல்படக்கூடிய திருத்தந்தை ஆயர்கள், கர்டினல்கள், குருக்கள் வழியாக நாம் ஒற்றுமையை இங்கு வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இதை தான் ஜான் கிறிஸ்தோத்தோம் என்கின்ற இறையலாளர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். நாம் ஒவ்வொருவரும் குருக்கள், திருத்தந்தை, ஆயர்கள் இவர்களுடைய படிப்பினைகளின்படி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய சொல்லின்படி நாம் வாழ்கிற போது நாம் திருச்சபையோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அதை தான் இந்த விழா நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் திருத்தந்தையோடும் அனைத்து பிரதிநிதிகளாக இருந்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களோடும் நம்முடைய ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை அவருடைய படிப்பினைகள் வழியாக, அவருடைய கருத்துக்கள் வழியாக நாம் பெற்று வாழ்கிற போது நம்முடைய ஒற்றுமை, நாம் எல்லோரும் ஒரே உடலாக இருந்து செயல்படுவதை நமக்கு திருச்சபை வழிநடத்தி காட்டுகிறது. இரண்டாவதாக, நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் ஆலயங்களாக இருக்கிறோம். கடவுளின் ஆலயங்களாக இருக்கிற போது தூய்மைக்கு வழிகாட்டியாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்பதை திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிறது. 1 கொரிந்தியர் 3:9-13 நாம் வாசிக்கிற போது, இந்த 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டிடம், கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கையேர்ந்த கட்டடக் கலைஞனாக மாறுகிறேன். இதற்கு அடித்தளமிட்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி தூய பவுல் அழகாக சொல்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் ஆலயங்களாக இருக்கிறோம். கடவுள் நம்முள் குடிகொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அந்த தூய்மையான அந்த ஆலயத்தை எப்படி பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் இன்றைய விழா நமக்கு படிப்பினை தருகிறது. நம்முடைய தூய் ஆவியாக இருப்புக்கூடிய அந்த ஆலயத்தை நாம் ஒவ்வொருவரும் தூய்மையாக பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இயேசு இன்று நச்சரி வழியாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆலயத்தை நீ எப்படி மூன்று நாளில் எடுத்து கட்டுவாய் என்று கேட்டபோது அவர் இயேசு தன் உடலாகிய ஆலயத்தை சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய உடலை இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்வதன் வழியாக அந்த உடலின் ஆலயத்தை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிற போது நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். அந்த இயேசுவை குடிகொள்ளக்கூடிய ஒரு ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு இந்த திருச்சபை இன்று கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடவுளின் ஆலயங்களாக இருக்கிற போது நம்முடைய உடலை உள்ளத்தை எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது நம்முடைய தூய ஆவி குடிக்கொள்ளக்கூடிய இந்த ஆலயம் புனிதமாக கருதப்படுகிறது. நம்முடைய செயல்பாடுகள் புனிதமாக மாறும். அதைதான் நம்முடைய கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். தூய்மையற்ற தன்மை, அநீதி, பெருமை, வெறுப்பு, பொறாமை போன்ற எண்ணங்களை எல்லாம் நம்முடைய உடலிலிருந்து அகற்றி நாம் இழிவான செயல்பாடுகளை அகற்றி தூய்மையான உள்ளங்களாக நாம் வாழ்கிற போது இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நம்முடைய உள்ளங்களை நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த விழா நமக்கு திருத்தந்தையினுடைய ஒற்றுமையை, திருத்தந்தையோடு இணைந்துள்ள ஒரு வாழ்வை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய உடலின் தூய்மையை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. திருத்தந்தையோடு நாம் இணைந்து செயல்படுகிற போது, அவர் கற்றுக் கொடுத்த படிப்பினைகளின்படி நாம் வாழ்கிற போது, திருச்சபையோடு நாம் இணைந்திருக்கிறோம். அந்த திருச்சபையில் நாம் இணைந்திருக்கிற போது நம்முடைய உள்ளங்கள் தூய்மையாக்கப்படுகின்றன. நாம் தூய்மையாக வாழ்கிற போது இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் புனித ஆலயமாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி மாறுகிற போது இறைவன் நம்மை நிறைவாக வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். நாம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை, இறைவனை கொடுத்த அந்த புனிதமான உள்ளத்தை நாம் தூய்மை உள்ளவர்களாக கொண்டு வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.